இது ஒருவேளை பொதுவா உலக மக்களும் சரி நமக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது, ஒரு பிரிட்ஜடு, ஒரு ஒரு தப்பான எண்ணம். இந்த மாதிரி சின்ன 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 தப்பான எண்ணங்கள் தான் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துல வளராம நம்மள கெடுக்கிற மைண்ட் பிளாக். அப்படி ஒரு தப்பான எண்ணம் என்னன்னா, ஒரு வாலிபரா இருக்கிறவங்க ஏன் ஆண்டவருக்குள்ள அவசரப்பட்டு வரணும் இல்லைங்களா? அவங்க கொஞ்ச நாள் உலகத்துல பாவத்தையெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம், உடனே சின்ன வயசுலயே ஏன் ஆண்டவர்கிட்ட வரணும்னு அவங்களை வற்புறுத்தணும்? ரொம்ப அர்ஜென்ட் இல்லை, இப்போ கொஞ்சம் வளர்த்தோம், கொஞ்சம் விட்டு குடிப்போன்ற எண்ணம் நமக்கும் மனசுல வந்து அது ஆண்டவரை ரட்சிப்புக்கு வர்றதுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம கிறிஸ்தவர்களா ஆண்டவரை சேவிக்கிறதுக்கும் நமக்கு என்ன எண்ணம்னா, இப்ப நமக்கு உலகத்துல பெரிய வேலைகள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அதனால நம்ம அதை முதல்ல கவனிப்போம். நமக்கு வயசான பிறகு வயதான காலத்துல ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆனவுடனே முழுமையா அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முழுசா செய்யலாம் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான எண்ணம் நமக்கு இருக்கு. அது எவ்வளவு தவறானது என்பதை நம்ம இந்த பகுதியில இருந்து நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 119 ஒன்னுல இருந்து 8 வரைக்கும் முதல் கிளாஸ் நம்ம கடந்துட்டோம் இல்லைங்களா? பாஸ் பண்ணமா தெரியல, ஆனா கடக்க போறோம். அங்க ஒரு ஃபவுண்டேஷன் போட்டார், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஃபவுண்டேஷன் இல்லைங்களா? மற்ற பாடல்களுக்கு படிக்கிறது இது என்ன ஃபவுண்டேஷன்? அப்பா நீ சந்தோஷமா இருக்கணும்னா ஒரே வந்து நீ பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் தான் உண்மையான சந்தோஷத்திற்கு ரகசியம். இது நல்லா உனக்கு உனக்கு அது உன்னால ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் இதை நம்ப, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாடம். அந்த உண்மையான பரிசுத்தம், சந்தோஷம் கொடுக்கிற, மகிழ்ச்சி கொடுக்கிற பரிசுத்தம் எப்படி வருது? தேவனுடைய வசனத்திலிருந்து வருது. அது திருப்பி திருப்பி வலியுறுத்தின வேதத்தை படிக்கணும், கர்த்தருடைய வழியில நடக்கணும், அதை புரிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தை அது கொண்டு வருகிறது. அந்த வேத வசனம் கொண்டு வருகிற எண்ணி முடியாத பெரிய ஆசீர்வாதங்களே நமக்கு சொன்ன. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட வந்து ஒரு தீர்மானத்தோடு முடிச்சு இந்த கற்பனைகளை பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன், அதே நேரத்தில் தேவனுக்கு தேவன் மேல முற்றிலுமா சார்ந்து இருப்பதை பற்றி ஒரு பேலன்ஸோடு முடிச்சு அந்த ஃபவுண்டேஷனோடு இப்ப நம்ம வரும்போது 9 வசனத்துக்கு, சரி இத நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? ஒரு கேள்வி, ஒரு பதில், ஒரு வினாவிடை போதகம் மாதிரி ஆரம்பிக்குது செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஏன்னா முதல் கிளாஸ்ல ஒன்னு படிச்சுட்ட பிறகு, ஒரு படிப்பு இருந்த பிறகு நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு ரெண்டாவது என்ன படிச்சோன்றதுக்கு அடிப்படையில கேள்வி இருக்கும் இல்லையா? அவினாவிட இப்போதகம் கேள்வி மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேள்வி பதில். என்ன கேள்வி? சரி, பரிசுத்தம் தான் உண்மையான சந்தோஷம் கொடுக்கும்னா ஒரு வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? அதுதான் கேள்வி. ஒரு வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? அதுக்கு பதில் என்ன? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. முதல்ல அந்த கேள்வியை பார்ப்போம். ஒரு வாலிபர், நீங்க உண்மையா சந்தோஷமா இருக்கணும்னா பரிசுத்தோம்னுட்டீங்க, அப்படின்னா ஒரு வாலிபன் எப்படிங்க? அவனுக்கு எவ்வளவு இச்சைகள் இருக்கு, எவ்வளவு வாலிப ஆசைகள் இருக்கு, எவ்வளவு சோதனைகள் இருக்கு, எப்படி ஒரு வாலிபன் போய் எப்படி தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? இந்த கேள்வி ஒரு வாலிபனை பத்தி பேசுறாரு, அவன் தன் வழியை சுத்தம் பண்ணணும்னு பேசுறாரு. இதுல பல காரியங்கள் அடங்கி இருக்கு. ஒரு உதாரண ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்டெப்த் ஸ்டடின்னு இப்படிதான் ஒரு பிரசங்கத்துக்கோ நம்ம தயார் பண்ணணும். ஒரு வசனத்தை எடுத்துக்கணும், அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு பல கேள்விகள் அந்த வசனத்தை நம்ம கேட்கணும் இல்லைங்களா? இப்ப இந்த வாலிபன் யார்? இந்த வாலிபன் இல்லைங்களா? ஏன் வெறும் வாலிபன் தானா? ஏன் மற்றவர்கள், ஏன் வயசானவர்களுக்கு என்ன இருக்கோ இல்லைங்களா? அந்த மாதிரி சில கேள்விகளை நம்ம கேட்கும் போதுதான், ஏன் அந்த வாலிபன் அந்த வழியை சுத்தம் பண்ணணும் அப்படி கேட்கும் போதுதான் அந்த வசனத்துல நம்ம ஆழமா போய் அந்த ஆவியும் கருத்துலையும் புரிஞ்சு கொள்ள முடியும். அதான் இன்டெப்த் பைபிள் ஸ்டடி. நம்ம படிக்கும் போது அப்படி படிச்சோம். ஓகே, இது முதல்ல கேள்வி, ஏன் இந்த வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணணும்? சுத்தம்னும் போதே அதுல உள்ளடக்கியது என்ன வருது? சும்மா சுத்தம் பண்ண மாட்டோம், அழுக்கு இருந்தால்தானே சுத்தம் பண்ணுவோம். அழுக்கு இருக்கிறது, இதுல உள்ளடக்கியது என்னன்னா, ஒரு வாலிபன் அப்படித்தான் புத்தி தெளிஞ்சு அப்பதான் வந்திருக்கிறான். ஒரு அறிவு சிந்திக்க ஆரம்பிக்க ஒரு சின்ன வாலிபரும் போது நம்ம நினைச்சுக்க கூடாது 15-16 எட்டு வயசு 9-10 வாலிபரும் தான் சொல்லலாம். அந்த ஒரு வாலிபன் நாம எல்லோருமே இந்த உலகத்துல பிறக்கும் போது அழுக்கோடு சீட்டோடு பறந்திருக்கிறோம், பால சீட்டோடு பறந்திருக்கிறோம். எந்த குழந்தையும் பரிபூர்ணமாக இல்ல நியூட்ரலாக நன்மை தீமையே இல்லாம வருது இல்ல, எல்லாமே சீட்டுப்பட்டதாக அழுக்காக என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் கழித்தால் தாவீது சொல்ல மாதிரி அப்படித்தான் இந்த உலகத்துல வரும். அப்படி வருகிறோம் நாம் இந்த உலகத்துல. நமக்கு இருக்கிற மாபெரும் பெரிய வேலை அந்த சீட்டைக்கு பரிகாரம் கண்டுபிடிச்சு அந்த சீட்டுல இருந்து நம்மளை சுத்தம் பண்ணிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு வாலிபன் ஏன் போட்டிருக்கிறாரு? அப்பனா வயசானவங்க மிடில் ஏஜ் நம்மளாம் கவர் இல்லையா? இல்ல இல்ல, எல்லாருமே இதுல உள்ளடக்கியதுதான். இதுல எதை வலியுறுத்துறாருன்னா கடவுளுடைய வசனம் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமாப்பா. வெறும் வயதான மனிதர்கள் அவங்களுக்கு இச்சைகள்லாம் பலவீனமா இருக்கும், பொறுப்பு வந்திருக்கும். அவங்க மாத்திரம் இல்ல, ஒரு பொறுப்பு இல்லாத இச்சையில நிறைந்து வாட்டப்படுகிற ஒரு வாலிபனையே சுத்தம் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது தேவ வசனம். அதான் ஐடியா. அவனையே சுத்தம் பண்ணலாம், மற்ற எல்லாருக்கையும் சுத்தம் பண்ணாம இருக்கிறது எப்படி? அதான் ஐடியா. ஒரு வாலிபன் வாலிப இச்சைகள் அவனை வாட்டுகிறது இல்லையா? எத்தனை நம்மளை யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம வாலிபத்துல இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை நம்ம வாலிபத்துல இருக்கும்போது எவ்வளோ சரியான வழியில இருந்து ஈஸியா விலகி போற சோதனைகள், ஒரு கட்டுப்பாடு இல்ல, ஒரு சுய இச்சையின்படியே அடம் பிடிச்ச நடக்கணும், ஒரு சில நேரத்தை கழுத மாதிரி அசையறது இல்ல, இப்படிதான் வேணும்னு மடம் பிடிக்கிறது, உள்ளுக்குள்ள இச்சைகள் அனலா வேகிறது. அந்த வாலிபனை பத்தி தான் பேசுது. மற்றவர்களை இது இந்த வசனம் நிராகரிக்கல, அவனே இருக்கிறானா மற்றவனை சுத்தம் பண்ணாதான்ற மொழியில தான் இது பேசுறான். ஒவ்வொரு வாலிபனும் தன் உள்ளத்துல இருக்கிற போராட்டம் என்ன? இப்ப நம்ம சர்ச்சிலையும் வளர்ந்த வாலிபர்கள் சின்ன வயசுலயும் ஆண்டவர் வசனம் சொல்லும் போது ஒரு பக்கம் இந்த வாலிப இச்சைகள் இந்த ஹார்மோன்ஸ் உடைய கொடுமைகள், இன்னொரு பக்கம் மனசாட்சி மனசாட்சி வாட்டுது, தப்பு செஞ்சு அடிக்குது, ஐயோ இதுல இந்த அமைதல் எங்க இருக்கு, தன் வழியை எப்படி அவன் சுத்தம் பண்ணிக்குவான்? ஆகவே இந்த கேள்வியை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு படித்தவங்க ஒரு வாலிபன் முதிர் வயதவங்க அசுத்தமா இயற்கையா தீட்டுப்பட்டு இந்த உலகத்துல பிறந்தவங்க அவங்க புத்தி வர டைம்ல எப்படி அந்த தீட்டுல இருந்து அவங்க விடுபட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வழியில பிரியமா வாழ்வான், சுத்தமான வழியில வாழ்வான். அதான் அந்த கேள்வி. ஓகே, கேள்வியில பார்த்துட்டோம். அந்த கேள்விக்கு என்ன பதில்? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவார்? முதலாவது அதுக்குரிய ஒரு சாதனம் சொல்லப்படுகிறது, அந்த சாதனத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும் சொல்லப்படுகிறது. இந்த தீட்டுக்கு என்னென்ன பரிகாரம்? தீட்டுப்பட்டிருக்கு, சாபம் இருக்குன்னா பரிகாரம் இருக்கும். அதுக்கு ஒரே பரிகாரம், உமது வசனத்தின் வழியே. இல்ல, உமது வசனத்தின் வழியே தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே, உங்களுடைய வசனத்தின் படியே. பாருங்க, அது தேவனுடைய வசனம்னு சொல்லல, நேரடியாக ஆண்டவரையே பார்த்து உமது வசனம். ஏன் நேரடியாக? நீர் கொடுத்த வசனம். பாவத்துல சீட்டுப்பட்டு தேவனிடத்தில் சமாதானம் இல்லாம பாவத்துல வாடுகிற மனிதர்களுக்கு நீங்க மட்டும்தான் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இதுல இருந்து நாங்க எப்படி வழிபட முடியும், விடுபட முடியும்ன்ற பரிகாரம் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படி நீங்க குடுக்கலன்னா நாங்க குருடர்களா ஒலாத்திக்கிட்டு இருக்கோம். யோசிப்பா, அந்த வேதம் அறியாத மக்கள் எப்படி ஒரு ஒலாக்குறாங்க. ஒரு வாலிபனே எடுத்துக்குவோம், அவன் என்ன நினைக்கிறான், ஐயோ இந்த இச்சைகளை நான் எப்படி திருப்தி செய்யுது, இந்த இச்சைகள்லாம் எனக்கு இருக்குதே, நான் என்ன செய்யுதுன்னு வெளியில போய் என்னன்னா ட்ரை பண்ணி பாக்கட்டும். கெட்டகுமாரன் மாதிரி போறான், நம்ம சொல்றோம் இப்படி இல்லப்பா கடவுளுடைய வழியில வெளியில போய் பண்ணி பாக்கட்டும், அவன் ஆத்துமா இழைப்பாறுதல் கிடைக்காது. ஒரு பரிகாரத்தை தேட பார்த்துட்டு, எது உலகத்தின் பின்னாடி, இச்சைகளின் பின்னாடி, பெண்களின் பின்னாடி, பணத்தின் பின்னாடி, எல்லா ஐஸ்வர்யத்தின் பின்னாடி எல்லாம் போய் போய் சாலமன் மாதிரி போய் கடைசியில ஏமாந்து தான் வரப்போறான். யோசிச்சு பாருங்களேன், தங்க மனசாட்சி சரி பண்ணிக்கிறதுக்கு மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம யோசிச்சு பாக்குறோமா? எனக்கு ஏன் அப்படி கஷ்டப்படுறாங்க? இப்பதான் ஹாத்ராஸ்ல வந்து ஒரு போலி ஆளு, அவன் எத்தனை பேரை கூப்பிட்டு அது அந்த கூட்டத்துல அவனை போய் அவன் கொடுக்குற பரிகாரத்துக்கு போய் நெரிச்சுக்கிட்டு 120 பேர் 130 பேர் செத்துட்டாங்க. ஏன் இப்படி செய்யறாங்க? ஏன்னா மனுஷர்களுக்குள்ள ஒரு ஒரு தேவ கோபாக்கின என்னுடைய உணர்வு இருக்கிறது. மனசாட்சி அவங்களை வாட்டு, தேவனுடைய நீதி அவங்கள வாட்டு. இயற்கையான கட்டுப்பாடுல தேவ கோபத்தை அவங்க உணர்றாங்க, அந்த தீட்டை உணர்றாங்க. என்னென்ன வினோதமான வழிகளும் பாதிப்புகளும் கண்டுபிடிக்கிறாங்க, அதுல இருந்து விடுபடணும் மனுஷன் இல்லைங்களா. இதெல்லாம் ஆயிரக்கணக்கான மதங்கள், கலாச்சாரங்கள், வழிகள், தடங்குகள் இதெல்லாம் என்ன செய்ய பார்க்குது? தேவ குற்றத்தை நீக்கி உள்ளுக்குள்ள சமாதானத்தை நாட பார்க்க. அவங்க என்னதான் கண்டுபிடிக்கல சொல்லுங்களேன், என்னதான் செய்யாம விடல, என்னதான் பாட அனுபவிக்கல மனுஷர்களை யோசிச்சு பார்த்து நினைச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப வருத்தம் தான். தங்களை தாங்களே வருத்திக்கிறது, அடிச்சுக்கிறது, கோயில்ல உருள்றது, மண்ல போட்டு சாப்பாடு, மண்ணு சாப்பாடு சாப்பிடுறது, ஏன் என்னென்ன வருத்திக்கிறாங்க? பெண்கள் அழகா இருப்பாங்க, முடியெல்லாம் முழுகுதான் அழகு போய் அப்படியே மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க. ஏன் ஏன் அப்படி பண்றீங்க? கஷ்டம் இல்லையா? ஊசி எடுத்து வாயில குத்திக்கிறது, அந்த காலத்துல இன்னும் கொடுமையான விதங்கள் இன்னைக்கு கூட செய்யறாங்க. தங்க பிள்ளைகளை கூட பலி கொடுப்பாங்க. ஏன் மனுஷன் வந்து தன் ஆத்மால இருக்கிற வியாகுலத்துக்கு பரிகாரம் தேடுகிறான். தேவ குத்தத்தை எப்படியாவது பரிகரிக்கிற முடியமான தேடி தேடி அவன் வழிய சுத்தமே பண்ண முடியாது. இந்த வாலிபன் எதனால வாலிபன் தேட முடியும்? வாலிபனே நீ இந்த பணத்துக்கு பின்னாடி, ஐஸ்வர்யத்தின் பின்னாடி, மதத்தின் பின்னாடி இல்லைன்னா ஒரு பாரம்பரிய சிட்டா ஒழுங்கா வளர்ப்பான் அந்த பிள்ளை. வெளியில எல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எந்த ரிலிஜன் எடுத்துக்கோங்க, என்ன தான் நல்ல குணங்கள் வெளியில இருக்கட்டும், எவ்வளவுதான் குறித்து மனசாட்சி சொல்ற ஆலோசனையின் படி நடக்கட்டும், மற்றவங்களுடைய உதாரணங்களை பார்த்து வளர்க்கட்டும், வெளியில எல்லாம் நாடகம் போட்டு இருக்கட்டும், அது அதனால வழி சுத்தமாக முடியுமா? அப்பா கிறிஸ்தல் கோலினஸ் ஒரு வார்த்தை நான் படிச்சேன், படிச்சுட்டு இருக்கும் போது அப்படின்னா, வேதத்துக்கு வேதத்தை மிஞ்சின பரிசுத்தங்களெல்லாம் செஞ்சுதான் தங்களை தாங்களே வரிசிக்கிட்டு, தங்களை தாங்களே வேதனை படிச்சுக்கிட்டு, வேதத்துல இல்லாத மிஞ்சின பரிசுத்தெல்லாம் மக்கள் தேட போக்குறாங்க. இது எதுவுமே யோசிச்சு பாருங்க, அந்த பாக்கியத்தை உண்மையான பரிசுத்தத்தை கொடுக்க முடியாது. ஒரே வழி, நாம் ஒரு வாலிபன் தங்களை எப்படி சுத்தமாக்கி கொள்ளுவான்? உங்களுடைய வசனம் நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க, இதுதான் வழி, இதுதான் நீ விடுபடுற வழி. த ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ், ஒரே பிரத்யேகமான அற்புத சீர்கெட்ட ஒரு வாலிபன், இச்சைகளால் வாடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? உமது வசனத்தினாலே அவருடைய இயற்கையான தீட்டையும் அசுத்தத்திலிருந்து நீங்கக்கூடிய ஒரே பரிகாரம். அந்த பரிகாரம் மட்டும்தான், அந்த வசனம் மட்டும்தான் ஒரு கண்ணாடி மாதிரி. அவனுக்கு இருக்கிற வியாதியை காட்டுற அவனை தன்னை பெருமையா நினைச்சுக்கிட்டு அவன் அவளை மெச்சிச்சுக்கிட்டு இருப்பான், எவ்வளவு வாலிபனா இருக்கிறன்னு. ஆனா அவனுடைய உண்மையான ரூபம் குஷ்டரோகம் ஃபுல்லா இருக்குன்னு அவனுக்கு தெரியலையே, உனக்குள்ள முழுமையா குஷ்டரோகம் இருக்குன்னு அவனுக்கு கண்ணாடியில பார்க்க முடியல. ஆனா இந்த வேத கண்ணாடி அந்த வியாதியை எடுத்து காட்டும், அந்த வியாதியை எடுத்து காட்டி ஐயோ ஒப்பிட்டு காட்டும், நீ எப்படி படைக்கப்பட்ட, தேவசாயால எப்படி படைக்கப்பட்ட, நீ எப்படி ஆயிட்டிருக்கிறப்பா, நீ இந்த நிலைமைக்கு தான் அவனை படிச்சேன்னு அவனுக்கு எடுத்து காட்டி, அவனுடைய அந்த வெளிப்பிரகாரமான அந்த இலையில போட்டு இருக்கிற மதங்கள் எல்லாம் கிழிச்சு, வெளிப்போர்வையெல்லாம் கிழிச்சு, அவனுடைய உள்ளான உண்மையை காமிச்சு, அதோடு விடுறதில்ல அவனை, அவனுக்கு சரியான மருந்தை கொடுத்து அவனை சுத்தம் பார்க்கும், அவனுடைய சிந்தனைகள் உணர்ச்சிகளை எல்லாம் மாற்றி பண்ணக்கூடியது, ரட்சிப்பின் வழிய காமிச்சு, அவன் கடந்த பாவங்களை மன்னிச்சது மாத்திரம் இல்லை, இன்னமே வாழ்ற சுத்த வாழ்க்கையை அவனுக்கு எடுத்து காட்டுறது. தேவனிடத்தில் ஒப்புரவாகி பழைய குற்றங்கள்லாம் மாறி அவனுடைய வசனம் பரிசுத்தம்னா அப்படிப்பட்ட பரிசுத்தம் இல்ல, பாடி அந்த பரிசுத்தம் வெளியான பக்தி இல்ல, ஒழுக்கம் இல்ல, நாகரீகம் இல்ல, சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு அடங்கி நடக்கிறது மாத்திரம் இல்ல, தேவனுடைய சாயலுக்கே ஒப்பான நடத்தை உள்ளவனாக அவனை சுத்தமா நடத்த வைக்கும், தேவனுடைய சாயலுக்கே மாத்துகிறது. அந்த வசனம் மட்டும்தான் செய்ய முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, ஒரு கேள்வி பார்த்தோம், ஒரு வாலிபன் தன் வழியை சந்தோஷம் வழி வேதத்தின் பரிசுத்தம்னா வாலிபன் எப்படிங்க? அதுக்கும் அந்த வசனம் தான், அதை எந்த விதத்துல பயன்படுத்தணும், அந்த வசனம் தான் சாதனம், அதை எப்படி பயன்படுத்தணும்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே, தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே, காத்து கொள்றது ரொம்ப இங்கிலீஷ்ல டேக் ஹீட், ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கவனமா இருக்கிற ஒரு வார்த்தை. நம்ம இத படிச்சிருக்கோம், என்ன அப்படி காத்து கொள்றது, இதுதான் முன்னாடி எல்லாம் பாத்துக்கிட்டு வந்த 8 வசனங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அப்படி வசனத்தை காத்து கொள்றதுன்னா வெறும் மனசுல மாத்திரம் இல்ல, நம்ம இதய மனசுல அது மறக்காம காத்துக்கிறது, இதயத்துல காத்துக்கிறது, தன் வாழ்க்கையில காத்துக்கிறது, தன் வாழ்க்கையில இந்த வசனம் சாம்பா ஒரே மருந்து என்னுடைய வியாகுலத்துக்கெல்லாம் அப்படின்னு மிகுந்த கவனத்தோடு டெய்லி ஒரு காரியத்துல ரொம்ப அட்டென்ஷன். நம்ம வாழ்க்கையில எது அட்டென்ஷன், கலையில ஒரு வேலை இருக்குது, அதனால எவ்வளவுதான் களைப்பா இருந்தாலும் எந்திரிச்சு வேலைக்கு போறோம், ஏன் வேலைக்கு போறோம், அப்படித்தான் அதை காத்துக்கொள்ள பாக்குறோம் இல்லைங்களா. ரொம்ப ஹீட் ஹீட் அதான் ப்ரையாரிட்டி, ரோட்ட களைப்பா இருக்குதுன்னா கலையில எந்திரிச்சு வேலை செய்யணும், கலையில அந்த பொறுப்பு இருக்கு, இந்த பொறுப்பு இருக்குதுன்னா அந்த மாதிரி இவன் அவனுக்கு ப்ரையாரிட்டி வாழ்க்கையில வேலையோ குடும்பமோ அதெல்லாம் காத்துக்க தான் செய்வோம். அதை விட முக்கியமாக இன்னைக்கு தேவ வசனத்தை நான் வாசிக்கணும், தேவ வசனத்தை காத்துக்கணும், அதன்படியே மனசு ஆரம்பத்துல காலையில சிந்திக்கணும்னு காலையில வசனத்தை படிக்கிறது, வசனத்தை யோசிக்க தன் வழி உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்றதுனாலேயே. இந்த காத்துக்கொள்றதுன்னா சும்மா எப்பவோ டைம் கிடைக்கும் போது படிச்சுட்டு அதுக்கப்புறம் வசனமே யோசிக்க, மேல் பார்வையான ஒரு ஒரு சம்பாஷணை இல்லை. புதிய ஏற்பாடு பாஷையில சொன்னா என் வசனத்தில் நீங்கள் தொடர்ந்திருந்து என் வசனத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். வசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறத சங்கீதம் 1 மனுஷன் மாதிரி இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிறான், கொலோசியர்ல போட்டிருக்கிற மாதிரி சகல பரிபூர்ணத்தோடு தேவ வசனம் இவனுக்குள்ள குடியிருக்கிறவன். அப்படி அந்த வசனம் ஒரு மேல் பார்வையா வசனம் பைபிள் ஓகே அப்பா அம்மா சொன்னாங்க 5 நிமிஷம் பைபிள படி இருக்காங்க படிச்சுட்டு அப்புறம் ஓடிடுறது எல்லாம் மறந்துட்டு எப்படி தனக்குள்ள இருக்கிற இச்சைகளை அவங்க சுத்தம் பண்ண முடியும், உலகத்துல வர சோதனைகளை எப்படி சுத்தம் பண்ண முடியும், நான் பாவம் செய்யாதபடிக்கு வசனத்தை என் உதயத்தில் காத்துக்கொண்டேன் இல்லைங்களா. ரொம்ப கவனத்தோட அந்த வசனத்தை பற்றி வசனம் வசனம்னு அந்த வசனத்தை படிக்கிறது, அந்த வசனத்தை ஜெபிக்கிறது, அந்த வசனத்தை மனசுல சந்த வைக்கிறது, அந்த வசனம் நடமாடுற பைபிள் மாதிரி வசனத்துல வளர்ற அப்படித்தான் வழியை காத்துக்கொள்ள முடியும். ஓகே, இதுதான் வழக்கம் அந்த வசனங்களுக்கு. ஓகே, ஒரு கேள்வி, ஒரு வாலிபர் தன் வழியை எப்படி இந்த காத்துக்கொள்றது, அவன் எப்படி இங்க பரிசுத்தமா இருக்கிறது, பரிசுத்தம் தான் உண்மையான சந்தோஷமா, அவன் எப்படி இருக்கிறது, அவனுடைய வசனத்தினாலேயே அந்த வசனத்தை எந்த விதத்துலனா காத்துக்கொள்றதுன்னு பார்த்தோம். ஓகே, இது ஒரு அப்ளிகேஷனா சில காரியங்கள் நான் சொல்ல நினைக்கிறேன். இதுல பொதுவான ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் நினைக்கிறது, நம்ம வாலிபர்களும் நினைக்கிறது, நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம நினைக்கிறது, ஓகே இப்பதான் வாலிபோ, இப்பவே ஏங்க அவங்களை ரட்சிக்கப்படணும், இயேசுக்கிட்ட வரணும்னு சொல்லி ஏன் கட்டாயப்படுத்தணும், வாலிபமா இருக்கிறாங்க இப்பவே ஏன் அவங்களை பாதிரியாரா ஆக்கிடுறீங்க, கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணட்டுமே, வாலிபமா இருக்கணும், வாலிப பாவங்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டுமே இல்லைங்களா, கொஞ்சம் விட்டு பிடிப்போம், கொஞ்சம் பாவங்களை எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பாவத்துல வயசான பிறகு கொஞ்சம் அனுபவம் அனுப்புறது நன்மை தீமை அறிந்த பிறகு அவங்களுக்கே அறிவு வரும், அவங்களுக்கே அறிவு வரும், ஆண்டவருடைய வழியில் நம்ம போகணும்னு அதுக்கப்புறம் மனம் திரும்பி வரட்டுமே, ஏன் வாலிபத்துல அவங்களை தொந்தரவு பண்றீங்க. மேபி நீங்க ஒரு வாலிபனா இருக்கலாம், என்ன கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அவங்களுக்கும் மனசுல கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் உலகத்தை அனுபவிக்கிறேன், அனுபவி ராஜா அனுபவி, இப்பதான் வாலிபம் இருக்கு, வாலிபம் போன பிறகு நான் அனுபவிக்க முடியுமா, ஜாலியா உலகத்தை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரேன், இப்பவே என்ன ஃபாதர்ல ஆக்க பாக்குறீங்க இல்லைங்களா. இந்த எண்ணம் தான் எத்தனையோ வாலிபர்களை அழிச்சு நாசமாக்குனது மாத்திரம் இல்ல, பெற்றோர்கள் பெரியவங்களும் தங்க பிள்ளைகளை கெடுத்துக்கிட்டதுக்கும் இதுதான் காரணம். இந்த ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கிறதுக்கே பயங்கரம், ஒரு பெரிய தப்பு தப்பான எண்ணம். இந்த வசனத்தின்படி ஒரு வாலிபன் எவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு அறிவு வருதோ, சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ, வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறானோ, அவன் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே தன் வழிய சுத்தம் பண்ணி ரட்சிக்கப்படணும்னு நமக்கு சொல்லு. நான் ஏன் ஒரு வாலிபன் சீக்கிரமே ரட்சிக்கப்படணும்னு 5 காரணங்கள் சொல்லுவேன். ஓகே, நீங்க ஒரு வாலிபர்களா இருந்தா கேளுங்க, பெற்றோர்களா இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் அந்த எண்ணம். கொஞ்சம் விட்டு கொடுப்போம்னு மாத்திரம் என்ன இல்ல. அதனாலதான் ஆத்தும பாரம் நம்ம பிள்ளைகள் மேல இருக்கிறதுல. ரெண்டாவது நம்ம வாழ்க்கையிலும் நம்மளும் ஒரு எண்ணம், நமக்கும் இன்னும் வாலிபோ நினைச்சு ரொம்ப நாள் இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம வயசானதுக்கு ரிட்டையர் ஆனதுக்கு தேவனுக்கு அர்ப்பணிச்சு அப்படி செஞ்சிருவோம். ஊழியம் இப்படி செஞ்சிருவேன், இப்ப கொஞ்சம் உலகத்துக்கு கொடுப்போமே. அதெல்லாம் தகர்க்கிற மாதிரி அஞ்சு காரணங்கள். முதலாவது காரணம், ஏன் ஆண்டவருக்குள்ள சீக்கிரம் நம்ம வந்துடணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்துக்காக. யங் பீப்புள் இருக்கிறீங்களா, உங்களுக்கு பெஸ்ட் ஃபியூச்சர், சிறந்த ஃபியூச்சர். அது யாருக்கு வேணாம்னு வாங்க, அது வேணுமா? ஒரு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச் பண்ணுங்க. ஏன்னா பராமரிப்பு எப்படி வேலை செய்யுது நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல எதிர்காலம் இந்த உலகத்துல வேணும்னா, ஏன் இந்த உலகம் வந்து நம்ம நல்ல எதிர்காலம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம நல்லா பெரிய ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால, ரொம்ப படிச்சதுனால, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது மாத்திரம் பத்தாது. தேவனுடைய பராமரிப்பின் அடிப்படையில தான் நமக்கு எதிர்காலம் அமையும் இல்லைங்களா. நம்ம இங்க இருப்போமா, இங்க இருப்போமா, மிடில் கிளாஸ் இருப்போமா, இல்ல அங்க இருப்போமா, ஹெல்த்தியா இருப்போமா, வியாதி பிடிச்சவர்களா இருப்போமா, இல்ல பாவர்ட்டி லைன் கீழே இருப்போமா, இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்படி இருப்போமா, யார் டிசைட்? ப்ராவிடன்ஸ் டிசைட். அந்த ப்ராவிடன்ஸ் வந்து என்ன, தேவனுடைய வசனத்தினுடைய வாக்கு தத்தங்களையும் நிறத்திலையும் நிறைவேற்றுறதான ப்ராவிடன்ஸ் இல்லைங்களா. ப்ராவிடன்ஸ் தான் ப்ராவிடன்ஸ். என்ன பல விதங்கள்ல வேற என்ன சொல்லுது, நீங்க எதை விதைப்பீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க. மாசத்துக்கு என்று விதைத்தால் அழிவ அறுப்பீங்க. நீ பாவத்துக்கு விதைச்சா எதிர்காலத்துல அழிவைத்தான் அறுப்ப. ஏன் பீப்புளா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரட்சிக்கப்படல, ஆண்டவருடைய இருதயம் மாற்றப்படலைன்னா பெற்றோர்களுக்கு பேச்சே கேட்காம, பெற்றோர்கள் கீழ்படியாத இருதயம் தான் இருக்கும். அதுக்கு கீழ்படியாம கீழ்படியாம போய் அவங்கள இது பண்ணும் போது, இன்னும் வளர வளர என்ன ஆகணும், எங்க ஆகும் போது அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கோமா வரும். அதனால என்ன சம்பாதிச்சுக்கிறீங்க, எல்லாம் உண்மையான எதிர்காலமா? ஒரு சபிக்கப்பட்ட ரொம்ப கஷ்டமான, ஏன் சில நேரங்கள ரொம்ப சுருகலான அல்ப ஆயுசு தான் சம்பாதிச்சுக்கிறேன். ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னா உங்க வழிகளை சுத்தம் பண்ணுகிற ரட்சிப்புக்கு சீக்கிரம் வரணும். ரெண்டாவது கடவுளுடைய கோபாக்கினிக்காக, கடவுள் கட்டளை எழுதுகிறார், எவ்வளவு சீக்கிரம் வசனத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு என் அறிவு வந்த உடனே. நீ பிரசங்கி 12:1 சொல்லுது, எக்லீசியாஸ்டர், உன்னுடைய சிருஷ்டிகரை உன் வாலிபத்தில் நினைவே. உன் சிருஷ்டிகர் அவருப்பா, உன் தாயின் கற்பத்துல உன்னை உருவாக்குனவர் அவருப்பா, இந்நாள் வரைக்கும் உன்னை காத்தவர் அவர், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது எதுக்காக, அவருக்கு நீ மனசார நன்றி சொல்லணும். அப்படி ஒரு இருதயமே இல்லையே அவருக்கு. தொடர்ந்து அதுல பாவம் செஞ்சுக்கிட்டு சிருஷ்டிகரை நினையாம போனா கடவுளுக்கு செய்யற மிகப்பெரிய அநியாயம், நீங்க மிகப்பெரிய அநியாயம். ஒரு சின்ன வயசுலயே பிறக்கும் போதே வெளியில வந்த உடனே அந்த குழந்தையாக கடவுளை துதிக்கிறதுக்கு தான் நீங்க உங்களை படைச்சாரு. அதுக்கெல்லாம் பரிகாரம், சின்ன வயசுல பொறுமையா இருந்தாரு, உங்களை வளர விட்டாரு, வாலிப வயசுக்கு கொண்டு வந்தாரு. சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது பொறுமையா இருந்தார் ஆண்டவர், ஆனா வாலிப வயசு வந்து சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டவன் நான் வரமாட்டேன்னு இருக்கிற ஆங்காரம் இருக்கே, அந்த துணிகரம் இருக்கே, அது கடவுளுடைய கோபத்தை ரொம்ப மூட்டும். கொடுமை எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறோம் நமக்கு புரியுதுல, அப்பதான் கடவுளுடைய நீதிய ரொம்ப கோபமூட்ட பாக்கிறோம், கோபமூட்ட பாக்கிறோம். ஒருவேளை அப்படி இல்ல, தொடர்ந்து நான் இதே பாவத்துல இருப்பேன், சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம், அறிவு வந்த பிறகு வாலிப கடந்து நான் இருப்பேன்னா, ஒருவேளை எதிர்காலத்துல உங்களை ஆண்டவர் ரட்சிக்கலாம். ஆனா அந்த ரட்சித்து வரும்போது எந்த துக்கங்களோடு வேதனைகளோடு அடி வாங்கிட்டு தான் வருவீங்க. சீக்கிரம் வந்துடுறது எவ்வளவு நல்லது தெரியுமா? நீங்க செய்யற பாவங்கள்லாம் உங்க வாழ்க்கையில தழும்பாக, பயங்கரமான வாழ்க்கையில் அழிக்க முடியாத தழும்பாக மிஞ்சு ஜெபம் பண்ற சங்கீதம் 25:7, என் வாலிப பாவங்களை நினையாம இருமா ஆண்டவரே, நினையாம இருங்களா. அது பயங்கரம், அந்த பாவங்கள்லாம் விடாது. கடவுளுடைய கோபத்தை சின்ன வயசுல வாலிப வயசு வந்த பிறகு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்றது இருக்கே ரொம்ப ஆபத்து, விசுவாச துரோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா தேவனுடைய கோபாக்கினை வந்து நரகத்துல வர்றது இல்லை, இந்த உலகத்திலேயே வசனத்தை கேட்டு 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 வேணான்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவாரன்னு தெரியுமா, யோவான் 12 போட்டிருக்கு. நான் இருட்டுலதான் இருப்பேன், நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். நீங்க இருந்தா ரோமர் 1 உங்களை இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன். ரோமர் யோவான் 12 நான் குருடாதான் இருப்பேன், இந்த வெளிச்சத்துக்கு வரவே மாட்டேன்னா குருடு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமாப்பா, இனிமே நித்தியமா உன் கண்ணை திறக்காது போ, சாபம். இல்ல இருதயத்தை நான் மாத்திக்க மாட்டேன், மனம் திரும்பல, இருதயத்தை கடினப்படுத்துவேன், கடினப்படுத்துவேன்னா நீ நினைச்சாலும் இன்னுமே மனம் திரும்ப முடியாது போ, இருதயத்தை கடினத்துக்கே உன்னை விட்டுறேன். கடவுள் கொடுக்கிற வேர்ஸ்ட் சாபத்துக்கு உள்ளாயிடுவீங்க, நீங்க வாலிபத்திலே ஆண்டவர்கிட்ட வரல. பாருங்க, ரெண்டு மூணாவதாக மிகப்பெரிய நன்றி கட்டத்தம். நீங்க சொல்றீங்க நான் வயசான பிறகு வருவேன் அப்படின்னா, இப்பவான வாலிப இதுலன்னா உலகத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு எப்போ வயசாகி வீக்காகி அதுக்குத்தான் ஆண்டவர் சகு தகுதியானவரா? எவ்வளவு பெரிய துன்மார்க்கமான கடவுள் வந்து எல்லாம் ஆராதிக்க பாத்திரமானவன், பல ஏற்பாடுலயே அவர் கொடுக்கிற பலிகள் எல்லாம் பெஸ்டா கொடுக்கணும், வாலிபமா கொடுக்கணும், ஒரு பிளவில்லாத காணிக்கைய கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும். புதிய ஏற்பாடுல தன்னுடைய குமாரனையே நமக்காக பலி கொடுத்து நம்ம உள்ள பாவத்திலிருந்து மீட்கணும்னு அத்தே பெரிய கடவுள் செய்தவர், அவருக்கு நீங்க என்ன கொடுக்கறேன்றீங்க? பாருங்க, வாலிபர்களும் சரி கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களும் நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய பலன், நம்முடைய வாலிப பலன் எல்லாம் முதல்ல பிசாசுக்கு உலகத்துக்கு கொடுத்துருவோம் இல்லைங்களா, பெஸ்ட் எல்லாம் உலகத்துக்கு கொடுத்துருவோம். மிச்சம் மீதி கடைசியில வயசான காலத்துல எது இருக்கோ அதை வந்து கடவுளுக்கு கொடுக்கும். பிசாசுடைய மேஜையிலிருந்து உங்களுக்கு துணிக்கைகள் தான் கடவுளுக்கு. எப்போ நம்ம மைண்ட் டல்லான பிறகு, நம்ம காது ஆன்னு கேட்கற அளவுக்கு வரும்போது, உடம்பு வீக்கா இருக்கு, உணர்ச்சிகள்லாம் ஸ்ட்ராங்கா இல்ல, அதுதான் நான் கடவுள் கொடுப்பேன். ரிட்டையர்மெண்ட்ல வந்து ஆண்டவரை சேமிக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன், அவ்வளவு பெரிய நன்றி கட்டத்தை இதுவா கடவுள் கொடுக்கிறேன். மூன்றாவதாக நாலாவதாக நான் லேட்டா வருவேன்னா பாவத்தினுடைய கோரத்தை புரிஞ்சுக்கங்க. பாவம் வந்து ஒரு அனக்காண்டா முட்டை மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நீங்க அதை வளர்த்து வளர்த்து விடுறீங்களோ வயசாகுதோ உங்களுக்கு அது பாம்பு வளர்ந்து வளர்ந்து உங்களையே சூழ்ந்துக்கும். கால சுத்துற பாம்பு இல்ல, உங்க ஆத்மா சரீரத்தையே சுத்துற பாம்பு உங்களை விடவே விடா. வயசானதுல வர்றவங்க உடனே வந்ததில்லை. எந்த அளவுக்கு பாவத்துல வளர்றோமோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா போயிடும். பாத்தீங்களா, எவ்வளவு அளவுக்கு பாவத்துல நம்ம வளர்றோமோ அந்த அளவுக்கு சத்தியத்துக்கு விரோதமா நம்ம இதயத்தை கடினப்படுத்துறோம். சின்ன பொறியாகத்தான் இந்த பாவம் உலகத்துல கறக்கும் போது வருது. வளர 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 அது பொதிச்சு 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 தூக்கிட்டு போய் நரகத்துல நம்மள ஆத்து மசதியில வேகிற வரைக்கும் விடாது. ஒவ்வொரு பாவம் நம்ம செய்யும் போது அந்த பழக்கத்தினால பாவம் பல மடங்கு பலன் பெறுகிறது, பல மடங்கு வேரூண்டி நம்ம ஆத்துமால தன்னுடைய வேர்களை பாய்ச்சது. ஒவ்வொரு செயலும் 10 பலன் அடையும். ஒவ்வொரு செயல் பாவ செயலும் நம்மளை இன்னும் துணிகரம் உள்ளவர்களாக அந்த பாவத்தை செய்வதற்கு தூண்டுதல் சுலபமாக வரும்படிக்கு அந்த பாவத்தை பலப்படுத்தி நம்ம இதயத்தை கடினப்படும். ஒவ்வொரு செயலும் இன்னும் பாவத்தை 10 ஈஸியா செய்யும்படிக்கு நம்ம இதயத்தை இன்னும் தைரியப்படுத்தும். என்ன சொல்றது, பாவத்தினுடைய கோரம். அப்புறம் வந்துடுவீங்களா, வாலிப காலத்துல வரமாட்டேன், இன்னும் போகட்டோன்னு யோசிப்பாருங்க. எவ்வளவு முட்டாள்தனம், எவ்வளவு அவசியம் யோசிப்பாருங்க. வாலிப இச்சையில அனலா வெந்துகிட்டு ஒரு பக்கம் இச்சைகள் வாட்டுது, ஸ்ட்ராங்கா வாலிப இச்சைகளை வச்சு விலகி ஓடுன்னு உங்களுடைய சொந்த பெருமை இருதயம், சுய வஞ்சனையான இருதயம், உங்க நிலைமையை தெரியாம கட்டுப்படுத்த முடியாத குதிரை மாதிரி ஓடும். இது தப்பு தப்பா போய் செஞ்சுக்கிட்டு, தப்பு தப்பா என்ன செய்யணும்னு கூட 2 வயசுல செஞ்சுக்கிட்டு உங்க எதிர்காலத்தையே கெடுத்துக்கிறேன். பிசாசு வந்து இந்த நேரத்துல தான் உங்களை ஆண்டவர்கிட்ட வராம தரப்பாங்க. யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா குழந்தைங்க அவனுக்கு அவ்வளவு யூஸ் கிடையாது, வயசானவங்களும் அவ்வளவு யூஸ் கிடையாது. ஆனா வாலிபர்கள் வந்து ரொம்ப அவங்க துணிச்சலும் புடிச்சிருக்கும், அவங்களுடைய ஷார்ப்பாக மைண்டோ அதெல்லாம் பாவத்துக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தான் ரொம்ப தாக்குதல் வரும், ரொம்ப சோதனைகள் வரும், அழிவுக்கான நிலைமைகள் வரும். அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப சோதனை, அதனாலதான் நீங்க சீக்கிரம் உங்க வழிகளை சுத்தம் பண்ணி பராமரிப்பு பாருங்க, பழிவாங்குற பராமரிப்பு இவ்வளவு விநாயகருடைய பாவம், அவர் நல்லா அவங்க பாவம் செய்ய வச்சு வாலி பெச்சுகளை தூண்டி தவறான வழியில போ வச்சு என்ன பண்ண பாக்குறான், இந்த லைஃபே அழிச்சும்படி பாக்குறான். ஆண்டவர்கிட்ட வராதபடிக்கு எதிர்காலத்தை அழிக்கிறது மாத்திரம் நித்தியத்தையும் அழிச்சு பாக்குறான். ஏன் அவங்க ஆயத்த கூட குறைச்சிருந்தான். நாகா பபியு ஆச்சாரிய பிள்ளைங்க எப்படி இழந்துட்டாங்க, கேள்வியுடைய பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க. அப்சலோம் தாவீது எவ்வளவு பக்திமா, இதை எழுதுன அவருடைய பிள்ளை. அந்த மாதிரி உங்களையும் அனுப்பிச்சிருக்கோம். வாலிபர்களை அடிக்கிறவர்கள் எந்த அளவுக்கு நீங்க பாவத்தின் வழியில வயசாகி போறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு யூஸ் இல்லாம போயிருவீங்க. ஆனா எவ்வளவு வாலிபத்துல வந்தா எவ்வளவு யூஸ் ஆகுங்க தெரியும். வாலிபத்துல ஆண்டவர்கிட்ட வந்த மக்களை ஆண்டவர் அபரிவிதமா ஆசீர்வதிக்காம இருந்தது யோசிச்சு பாருங்க. பைபிள் எவ்வளவு உதாரணம் பாக்குறோம், யோசேப்ப பாக்குறோம், வாலிபத்திலேயே ஆண்டவர்கிட்ட இருந்தானே. என்ன அவரு நிக்கிறானே தவற நிக்கும். தானியல் தேவி இதெல்லாம் கிரேட் மென் இல்லையா, இன்னைக்கும் சப வரலாற்றுலயும் சரி உங்களுக்கும் நான் இருக்கும் போது நான் இன்னைக்கு பாஸ்டரா இருந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன். எதுனால நான் ஒரு 35 வயசுல 40 வயசுல 40 வயசுல வந்தா என்ன ஆயிருக்கேன், என்ன பொத்து மாதிரி உட்காந்துருக்கேன். வாலிபத்திலேயே வந்ததுனால, வாலிப காலத்துல படிச்சதுனால, இதெல்லாம் படிச்சு சிந்திச்சதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன எடுத்து ஓரளவுக்கு பயன்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்க, 5 காரணங்கள் ஏன் வாலிபர்கள் வரணும். எவ்வளவு சீக்கிரம் பாவத்து ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவர் கிட்ட வர்றோமோ அவ்வளவு நல்லது. வாலிபர்களா நீங்க யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய தப்பு நீங்க வராம இருக்கு. உங்க சீட்டை உங்க குஷ்டரோகத்தை உணருங்க. வயசெல்லாம் ஆகுது, வாலிபர் இருக்கு, அழகு இருக்கு, அது பின்னாடி ஏமாந்து போறாரு. அதுக்குள்ள இருக்கிற வியாதியை உணர்ந்து ஆண்டவர் கிட்ட வாங்க. பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு, ஆண்டவர் கொடுக்குறாரு. இதை அறிஞ்ச பெற்றோர்கள் நம்ம ரொம்ப பாரப்பட்டோம், ரொம்ப பாரத்தோடு யோசிப்போம் இல்லைங்களா. ஒரு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க என்ன ஜபம் பண்றீங்க, ஐயோ ஜபம் வந்துருச்சு பிள்ளைக்கு, ஐயோ ரொம்ப உடம்பு சரியில்லை புள்ள, அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஒருவேளை பிள்ளை எதிர்க்கா கொஞ்சம் பேச்சுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்போது எத்தனை நம்பர் அந்த ட்ரைனிங் கொடுக்கணும், தெரப்பி கொடுக்கணும். ஒரு பிள்ளைக்கு காது கேட்கல இல்ல வாய் தெரியுதுன்னா எவ்வளவு கவனம் கொடுக்கும். டாக்டர் கிட்ட ஓடணும், நைட் ஆனாலும் ஓடணும், வருஷ கணக்குல தெரப்பி கொடுக்கணும், ஜிஆர்டிஸ் கொடுக்கணும்னா எவ்வளவு கவனிக்கிறாங்க. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய சீர்கேடு வாத்துமா செத்துருக்கே, அதை பத்தி நம்ம கவலை இருக்கா, வரத்தோடு ஜபிக்கிறோமா, நம்ம உடம்பு சரியில்லை, ஐயோ அவங்க ரட்சிக்கப்படணும், சீக்கிரமே ஆண்டவர்கிட்ட வரணும்னு பெற்றோர்களுடைய மாதிரி வேணுங்க, பெற்றோர்களுடைய ஜபம் வேணுங்க. அந்த வாலிபர்களும் ஆண்டவர்கிட்ட நீங்க ஜபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக. நம்மளும் ஒரு முட்டாள்தனமான எண்ணத்துல இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு ரிட்டையர்மெண்ட் சாரிகளை கொடுப்போம். அது பயங்கர தப்பு, நன்றி கட்டுறோம். இந்த பாடங்களை படிக்காத ஒரு ஜாம் பண்றவங்க